அத்தியாயம் 11 ஜிஹாத் பாடம் 234 ஜிஹாதின் சிறப்பு. அல்லாஹ் கூறுகின்றான், இணை வைப்போர் உங்களிடம் முழுமையாக போரிடுவது போல முழுமையாக நீங்களும் போரிடுங்கள். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் இரையச்சமுடையோருடன் உள்ளான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 9வது அத்தியாயம் 36வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு வெறுப்பாக இருப்பினும் போர் புரிதல் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. ஒன்றை நீங்கள் வெறுப்பது அதுவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். மேலும் நீங்கள் ஒன்றை விரும்புவது அதுவே உங்களுக்கு தீமையாகவும் இருக்கக்கூடும். மேலும் அல்லாஹுவே அறிந்தவன், நீங்கள் அறிந்தவர்கள் இல்லை. 2வது அத்தியாயம் 216வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஆயுதம் இல்லாதவர்களாயினும் சரி, ஆயுதம் சுமந்தவர்களாயினும் சரி, போருக்கு விரையுங்கள். உங்களின் சொத்துக்கள், உங்களின் உயிர்கள் மூலம் அல்லாஹுவின் வழியில் போரிடுங்கள். 9வது அத்தியாயம் 41வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களிடம் அவர்களின் உயிர்களையும் அவர்களின் சொத்துக்களையும் அவர்களுக்கு நிச்சயம் சொர்க்கம் உண்டு என்ற பெயரில் விலைக்கு வாங்கிக் கொண்டான். அல்லாஹுவின் வழியில் அவர்கள் போரிடுவார்கள். அவர்கள் பிறரை கொள்வார்கள், பிறரால் கொல்லப்படுவார்கள். தௌராத், இஞ்சில் மற்றும் குரானிலும் உள்ள கட்டாய வாக்குறுதியாக அவன் மீது இது உள்ளது. தன் வாக்குறுதியை நிறைவேற்றுபவர் அல்லாஹுவை விட யார் உள்ளார்? நீங்கள் எதன் மூலம் வியாபார ஒப்பந்தம் செய்தீர்களோ அந்த வியாபாரம் மூலமே நீங்கள் சுப செய்தியாக பெறுங்கள். இதுதான் மகத்தான வெற்றியாகும். 9வது அத்தியாயம் 111வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், எந்த சங்கடமும் இன்றி இறை நம்பிக்கையாளர்களில் போரிடாமல் தங்கிவிட்டவர்களும் தங்களின் சொத்துக்களாலும் தங்களின் உயிர்களாலும் இறை வழியில் போரிடுபவர்களும் சமமாக மாட்டார்கள். தங்களின் சொத்துக்களின் மூலம் மற்றும் தங்களின் உயிர்கள் மூலமும் இறை வழியில் போரிடுவோரை போரிடாமல் இருப்போரை விட தகுதியால் அல்லாஹ் சிறப்பாக்கி உள்ளான். மேலும் அனைவருக்கும் அழகிய வாக்குறுதியை அல்லாஹ் அளித்துள்ளான். மேலும் அல்லாஹ் போரிடுவோரை போரிடாமல் இருப்போரை விட மகத்தான கூலியால், பல தகுதிகளால், மன்னிப்பு மற்றும் கருணையால் சிறப்பாக்கி உள்ளான். மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாக கருணையாளனாக உள்ளான். 4வது அத்தியாயம் 95 மற்றும் 96வது வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இறை விசுவாசிகளே, நோவினையான வேதனையை விட்டும் உங்களை காப்பாற்றும் வியாபாரத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நீங்கள் நம்பிக்கை கொள்வதும், அல்லாஹுவின் வழியில் உங்களின் சொத்துக்களையும் உயிரையும் நீங்கள் தியாகம் செய்வதுமாகும். நீங்கள் அறிந்து கொண்டால் இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும். உங்களுக்காக உங்களின் குற்றத்தை அவன் மன்னிப்பான். மேலும் சொர்க்கத்தில் உங்களை நுழைய செய்வான். அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதன் எனும் சொர்க்கத்தின் தூய்மையான குடியிருப்புகளில் நுழைய செய்வான். இதுதான் மகத்தான மாபெரும் வெற்றியாகும். மற்றொன்றும் உண்டு, அதை நீங்கள் விரும்புவீர்கள். அல்லாஹ்விடமிருந்து உதவியும் சமீபமான வெற்றியும் உண்டு. இறை நம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. 61வது அத்தியாயம் 10 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். இதே பாடத்தின் கீழ் சிறப்பான வசனங்கள் அதிகம் உண்டு. மேலும் இதில் ஏராளமான ஹதீஸ்களும் உண்டு. அவற்றில் சில. ஹதீஸ் 1285. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், செயல்களின் மிகச் சிறந்தது எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்புவது என்று பதில் கூறினார்கள். பின்னர் எது என்று கேட்கப்பட்டது? அல்லாஹுவின் வழியில் போர் செய்வது என்று பதில் கூறினார்கள். பின்னர் எது என்று கேட்கப்பட்டது? ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். புகாரி. 1519 முஸ்லிம் 83 ஹதீஸ் 1286 அப்துல்லாஹி பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் அவர்களே, செயல்களில் அல்லாஹுக்கு மிக விருப்பமானது எது என்று நான் கேட்டேன். உரிய நேரத்தில் தொழுவது என்று பதில் கூறினார்கள். பின்பு எது என்று கேட்டேன். பெற்றோர் நலம் பேணல் என்று கூறினார்கள். பின்பு எது என்று கேட்டேன். அல்லாஹுவின் வழியில் போரிடுவது என்று பதில் கூறினார்கள். புகாரி 527 முஸ்லிம் 85 ஹதீஸ் 1287 அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் அவர்களே, மிகச் சிறந்த செயல் எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். அல்லாஹுவை நம்புவது, அவன் வழியில் போரிடுவது என்று பதில் கூறினார்கள். புகாரி 2518 முஸ்லிம் 84 ஹதீஸ் 1288 அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் வழியில் காலையிலோ அல்லது மாலையிலோ கலந்து கொள்வது இவ்வுலகம் மற்றும் அதில் உள்ளவற்றை விட சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2792 முஸ்லிம் 1880 ஹதீஸ் 1289 அபூ சாயித் அல்-குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்தார். மிகச் சிறந்த மனிதர் யார் என்று அவர்களிடம் கேட்டார். தன் உயிரையும் தன் சொத்தையும் அல்லாஹுவின் வழியில் தியாகம் செய்த இறை நம்பிக்கையாளர் என்று பதில் கூறினார்கள். பின்பு யார் என்று கேட்டார். மலை கணவாய்களின் ஒன்றில் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டு மனிதர்களுக்கு தீமை செய்வதை விட்டும் ஒதுங்கி உள்ள இறை நம்பிக்கையாளர் என்று பதில் கூறினார்கள். புகாரி 2786 முஸ்லிம் 1888 ஹதீஸ் 1290 சஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் வழியில் ஒரு நாள் தங்கிடுவது இவ்வுலகம் மற்றும் அவற்றில் உள்ளவற்றை விட சிறந்ததாகும். சொர்க்கத்தில் உங்களில் ஒருவரின் சாட்டையை வைக்கும் இடம் இவ்வுலகம் மற்றும் இவற்றில் உள்ளவற்றை விட சிறந்ததாகும். அல்லாஹுவின் வழியில் ஒருவன் மாலையில் செல்வது அல்லது காலையில் செல்வது இவ்வுலகம் மற்றும் இவற்றில் உள்ளதை விடவும் சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2892 முஸ்லிம் 1881 ஹதீஸ் 1291 சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஓர் இரவு ஓர் பகல் இறை வழியில் செல்வது ஒரு மாதம் நோன்பு வைப்பது மற்றும் அதில் வணங்குவதை விட சிறந்ததாகும். அவர் அதில் இறந்துவிட்டால் அவர் செய்து கொண்டிருந்த அவரது செயலின் நன்மை அவருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். அவருக்கு அவரின் உணவு கொடுக்கப்படும். கபரில் குழப்பம் ஏற்படுத்துவோரிடமிருந்து பாதுகாப்பு பெறுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1913 ஹதீஸ் 1292 ஃபதாலா இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை வழியில் போரிட்டவரை தவிர மற்ற இறந்துவிட்ட அனைவரின் செயலும் முத்திரையிடப்படும். மறுமை நாள் வரை அவரின் செயல் அவரிடம் சேர்ப்பிக்கப்படும். மேலும் கபரின் குழப்பத்தை விட்டும் பாதுகாக்கப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 2500 திருமிதி 1621 இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1293 உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் வழியில் ஒரு நாள் தங்கியிருந்து போரிடுவது மற்ற இடங்களில் 1000 நாட்கள் தங்கியிருப்பதை விட சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 1667 இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1294 அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் வழியில் போரிட புறப்பட்டவனுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்கிறான். என் வழியில் தியாகம் செய்வதும் என் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதும் என் தூதர்களை உண்மைப்படுத்தி இருப்பதுமே தவிர அவரை புறப்பட செய்யவில்லை. எனவே நான் அவரை சொர்க்கத்தில் நுழைய செய்யவோ அல்லது போரில் கிட்டிய பொருட்களுடன் அவரை அவருடைய இடத்திற்கே, அதாவது வீட்டிற்கே திருப்பி அனுப்புவது என் மீதுள்ள கடமையாகும் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்பு முஹம்மதின் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, அல்லாஹுவின் வழியில் ஏற்பட்ட காயம் மறுமை நாளின் போதும் காயம்பட்ட நாளில் இருந்த தோற்றத்திலேயே இருக்கும். அதன் நிறம் இரத்தத்தின் நிறமாக இருக்கும். அதன் வாடையோ கஸ்தூரியின் வாடை போலவே இருக்கும். முஹம்மதின் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, முஸ்லிம்களுக்கு சிரமமாக இருக்கும் என நான் அஞ்சவில்லை என்றால் அல்லாஹுவின் வழியில் போரிட செல்லும் அணியில் சேராமல் எப்போதும் இருக்க மாட்டேன். எனினும் அவர்களை அனுப்பி வைக்கும் வசதியை நான் அடையவில்லை, அவர்களும் வசதி பெறவில்லை. என்னை விடுத்து அவர்கள் வராமல் இருப்பது அவர்களுக்கு துயரத்தை ஏற்படுத்தும். முஹம்மதின் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, அல்லாஹுவின் வழியில் நான் போரிட்டுக் கொல்லப்படவும் மீண்டும் போரிட்டுக் கொல்லப்படவும் மீண்டும் போரிட்டுக் கொல்லப்படவும் தான் விரும்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1876. புகாரியின் 2803 சில வாசகம் உள்ளது. ஹதீஸ் 1295. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் வழியில் காயம்பட்டவர் மறுமை நாளில் அவரது காயத்திலிருந்து இரத்தம் வடிந்ததாக வருவார். அதன் நிறம் இரத்தத்தின் நிறமாகும். அதன் வாடை கஸ்தூரியின் வாடையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5533. முஸ்லிம் 1876. ஹதீஸ் 1296. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை ஒட்டகத்தில் பால் கறந்து பின்னர் மறுமுறை பால் கறக்கும் நேரம் அளவுக்கு ஒரு முஸ்லிம் அல்லாஹுவின் வழியில் போரிட்டால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹுவின் வழியில் ஒருவனுக்கு காயம் ஏற்பட்டால் அல்லது ஏதேனும் சிறு காயம் ஏற்பட்டால் அத்தழும்பு போரின் போது இருந்தது போலவே மறுமையிலும் இருக்கும். அதன் நிறம் குங்குமப்பூ போல இருக்கும். அதன் வாடை கஸ்தூரியை போல இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூதாவூத் 2541. திருமிதி 1656. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1297. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி தோழர்களில் ஒருவர் கணவாய் பகுதிக்கு சென்றார். அங்கு சுவையான தண்ணீர் உள்ள குளம் இருந்தது. அது அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. மக்களை விட்டும் நான் விலகி வந்து இந்த கணவாயில் குடியேறுவேன். இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் அனுமதி கேட்காமல் செய்ய மாட்டேன் என்று கூறிக்கொண்டார். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இது பற்றி கூறினார். அவ்வாறு நீர் செய்யாதீர். அல்லாஹுவின் வழியில் உங்களில் ஒருவர் செல்வது அவர் தன் வீட்டில் 70 வருடம் தொழுவதை விட மிகச் சிறந்ததாகும். உங்களை அல்லாஹ் மன்னிக்கவும் உங்களை அவன் சொர்க்கத்தில் நுழைய செய்யவும் விரும்புகிறீர்களா? அப்படியெனில் அல்லாஹுவின் வழியில் போர் புரியுங்கள். அல்லாஹுவின் வழியில் ஒட்டகையில் ஒரு முறை பால் கறந்து மறுமுறை பால் கறக்கும் நேர அளவுக்கு ஒருவர் போரிட்டால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 1651. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1298. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் அவர்களே, அல்லாஹுவின் வழியில் போரிடுவதற்கு ஈடான ஒரு செயல் எது என்று கேட்டதற்கு அதற்கு நீங்கள் இயல மாட்டீர்கள் என்று பதில் கூறினார்கள். இது பற்றி 2 அல்லது 3 முறை நபி தோழர்கள் கேட்டனர். ஒவ்வொரு முறையும் அதற்கு நீங்கள் இயல மாட்டீர்கள் என்றே கூறினார்கள். பின்பு அல்லாஹுவின் வழியில் போரிட்டவருக்கு உதாரணம், இடைவிடாது நோன்பு வைத்து, இடைவிடாது தொழுது, குர்ஆனை ஓதியவர் போலாவார். இது அல்லாஹுவின் வழியிலிருந்து போரிட்டவர் திரும்பும் வரையில் தொடரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1878. இறை தூதர் அவர்களே, ஜிஹாத் செய்வதற்கு இணையான ஒரு செயலை எங்களுக்கு கூறுங்கள் என்று ஒருவர் கேட்டார். அப்படி ஒரு செயலை நான் அறிந்ததில்லை என்று கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு போராளி புறப்பட்டதிலிருந்து நீர் உம் பள்ளிவாசலுக்குள் போய் இடைவிடாது தொழுது நோன்பு விடாமல் வைக்க உமக்கு இயலுமா என்று கேட்டார்கள். இது யாரால் இயலும் என்று அவர் கூறினார். புகாரி 2785. ஹதீஸ் 1299. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மனிதர்களில் சிறந்த வாழ்க்கையுடையவர்களில் ஒருவராக அல்லாஹுவின் வழியில் போராட தன் குதிரையின் மீது ஏறி அதன் கடிவாளத்தை பிடித்தவராக தயார் நிலையில் இருப்பார். எதிரியின் சப்தத்தை திடுக்கத்தை கேட்கும் போது போரிடவும் வீர மரணம் அடையவும் விரும்பி அதன் மீது பறந்து செல்வார். அல்லது சிறந்த வாழ்க்கையில் மற்றொருவரும் இருப்பார். அவர் இம்மலை உச்சிகளில் ஒன்றில் அல்லது இந்த ஓடைகளில் ஒரு ஓடைக்கோ தன் ஆடுகளை ஓட்டிச் சென்று அங்கு தொழுது ஜகாத்தும் கொடுத்து தனக்கு மரணம் வரும் வரை தன் இறைவனை வணங்குபவர். இவர்கள் மக்களில் நல்ல நிலையில் உள்ளனர். இவ்விருவரின் நிலைகளே மனிதர்களின் வாழ்க்கை நிலையில் மிகச் சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1889. ஹதீஸ் 1300. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் வழியில் போரிடுபவர்களுக்கு அல்லாஹ் 100 பதவிகளை சொர்க்கத்தில் தயார் செய்து வைத்துள்ளான். அவற்றில் 2 பதவிகளுக்கும் இடையே உள்ள தூரம் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் போன்றதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2790. ஹதீஸ் 1301. அபு சாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவை தம் இறைவனாகவும் இஸ்லாமை தம் மார்க்கமாகவும் முஹம்மதை தம் இறை தூதராகவும் ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அறிவிக்கும் அபு சாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து, இறை தூதர் அவர்களே, மீண்டும் என்னிடம் அதை கூறுங்கள் என்று கேட்டார். அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மீண்டும் கூறிவிட்டு, மற்றொரு செயல் உண்டு, அதற்காக அல்லாஹ் தன் அடியாருக்கு சொர்க்கத்தில் 100 பதவிகளை வழங்குவான். அந்த 2 பதவிகளுக்கு இடையே உள்ள தூரம் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் போலாகும் என்றும் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, அச்செயல் எது என்று கேட்டார். அல்லாஹுவின் வழியில் போரிடுவது, அல்லாஹுவின் வழியில் போரிடுவது என்று இருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1884. ஹதீஸ் 1302. அபு மூசா லஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகன் அபு பக்கர் தன் தந்தை போர்க்களத்தில் இருந்தபோது கூறியதாக கூறுகிறார்கள், சொர்க்கத்தின் வாசல்கள் வாள்களின் நிழல்களுக்கு கீழே உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக என் தந்தை கூறினார்கள். அப்போது எளிய தோற்றமுள்ள ஒரு மனிதர் எழுந்து, அபு மூசா அவர்களே, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது நீர் கேட்டீரா என்று கேட்டார். ஆம் என்று என் தந்தை கூறினார்கள். பின்பு அவர் தோழர்களிடம் திரும்பி போய், நான் உங்களுக்கு சலாம் கூறுகிறேன் என்று கூறினார். பின்பு தன் வாளின் உரையை தூர எறிந்துவிட்டு தன் வாளுடன் எதிரிகளின் அணியின் பக்கம் சென்று தான் கொல்லப்படும் வரை போரிட்டார். முஸ்லிம் 1902. ஹதீஸ் 1303. அபு அபஸ் அப்துர் ரஹ்மான் இப்னு ஜபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை வழியில் புழுதிப்பட்ட ஓர் அடியானின் இரு பாதங்களையும் நரக நெருப்பு தீண்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2811. ஹதீஸ் 1304. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கறந்த பால் மீண்டும் மடுவில் புகும் வரை அல்லாஹுவின் பயத்தால் ஆளும் ஒருவர் நரகில் விடமாட்டார். அதாவது கறந்த பால் மடுவில் நுழைய முடியாதது போல் அவர் ஒருபொழுதும் நரகில் நுழைய மாட்டார். அல்லாஹுவின் வழியில் ஏற்பட்ட பொழுதையும் நரக நெருப்பின் புகையும் ஓர் அடியானிடம் ஒன்று சேராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 1633. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1305. அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இரண்டு கண்களை நரகம் தீண்டாது. அவை: ஒன்று, அல்லாஹுவை பயந்து அழுத கண்கள்; இரண்டு, அல்லாஹுவின் வழியில் இரவெல்லாம் விழித்திருந்து பாதுகாத்த கண்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 1639. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1306. ஸைத் இப்னு காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் வழியில் போர் புரிபவருக்கு போர் தளவாடங்களை ஒருவர் வழங்கினால் அவரும் போர் செய்தவர் போலாவார். அல்லாஹுவின் வழியில் போரிடும் குடும்பத்தாருக்கு நல்லவற்றில் ஒருவர் பொறுப்பேற்றால் அவரும் போர் செய்தவர் போலாவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2843, முஸ்லிம் 1895. ஹதீஸ் 1307. அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தர்மத்தில் மிகச்சிறந்தது அல்லாஹுவின் வழியில் உள்ளவருக்கு நிழல் தரும் கூடாரம் வழங்குவதாகும். மேலும் அல்லாஹுவின் வழியில் உள்ளவருக்கு ஒரு ஊழியரையோ அல்லது அல்லாஹுவின் வழியில் பெண் ஒட்டகை ஒன்றையோ வழங்குவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 1627. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1308. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அஸ்லம் கூட்டத்தை சேர்ந்த ஒரு வாலிபர் அல்லாஹுவின் தூதரிடம், இறை தூதர் அவர்களே, நான் போர் செய்ய விரும்புகிறேன், போருக்கான தளவாடங்கள் அதாவது ஆயுதங்கள் என்னிடம் இல்லை என்று கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னாரிடம் செல்வீராக, அவரும் போருக்கு ஆயத்தமாகி இருந்தார் ஆனால் நோயாளி ஆகிவிட்டார் என்று கூறினார்கள். அவரிடம் வந்த அவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமக்கு சலாம் கூறினார்கள் என்று கூறிவிட்டு, போருக்கு தயார் செய்து வைத்துள்ள ஆயுதங்களை எனக்கு நீர் கொடுப்பீராக என்று கேட்டார். உடனே தன் மனைவியை அழைத்து, பெண்மணியே, நான் தயார் செய்து வைத்துள்ள ஆயுதங்களை அவருக்கு வழங்கும், அதில் எதையும் தடுத்து வைத்துக் கொள்ளாதே, அல்லாஹுவின் மீது சத்தியமாக அதில் எதையும் தடுத்து வைத்துக் கொள்ளாதே, அதில் உமக்கு பரக்கத் செய்யப்படும் என்று கூறினார். முஸ்லிம் 1894. ஹதீஸ் 1309. அபு சாயித் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பனு லஹியான் மக்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படை ஒன்றை அனுப்பினார்கள். ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் இரண்டு பேரில் ஒருவர் மட்டும் அல்லாஹுவின் பாதையில் போருக்கு புறப்படுத்தும், அதன் நற்கூலி இருவருக்கும் சமமாகவே கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1896. முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது: ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் இரண்டு பேரில் ஒருவர் புறப்படுத்தும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, போருக்கு செல்லாமல் இருப்பவரிடம் போருக்கு சென்றவர் குடும்பத்திற்கும் அவரது சொத்துக்கும் நல்லதில் ஒருவர் பொறுப்பேற்றுக் கொண்டால் போருக்கு சென்றவரின் நற்கூலியில் பாதி அவருக்கும் உண்டு என்றும் கூறினார்கள். ஹதீஸ் 1310. பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இரும்பு முகமுடி அணிந்த ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இறை தூதர் அவர்களே, நான் முதலில் போர் புரியட்டுமா அல்லது முதலில் இஸ்லாத்தை தழுவட்டுமா என்று கேட்டார். முதலில் இஸ்லாத்தை தழுவீராக, பின் போர் செய்வீராக என்று கூறினார்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றார், பின்னர் எதிரிகளுடன் போரிட்டு கொல்லப்பட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குறைவாக நற்செயல் செய்தார், அதிகமான நற்கூலி கொடுக்கப்பட்டு விட்டார் என்று கூறினார்கள். புகாரி 2808 முஸ்லிம். இது புகாரியின் வார்த்தையாகும். ஹதீஸ் 1311. அனஸ் ரதியல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கத்தில் நுழைந்த ஒருவருக்கு பூமி முழுதும் சொந்தமாக இருந்தாலும் அவர் உலகத்திற்கு திரும்பி வர விரும்ப மாட்டார், ஆனால் போரில் உயிரை தியாகம் செய்தவரை தவிர. இவரோ சொர்க்கத்தில் தனக்கு கிடைத்த தகுதியை பார்த்ததின் காரணமாக உலகத்திற்கு மீண்டும் வந்து அல்லாஹுவின் பாதையில் 10 முறை கொல்லப்படுவதை விரும்புவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2817 முஸ்லிம் 1877. ஹதீஸ் 1312. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை வழியில் தம் உயிரை நீத்த தியாகிக்கு கடனை தவிர மற்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1886. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. அல்லாஹுவின் வழியில் கொல்லப்படுவது கடனை தவிர அனைத்து குற்றங்களையும் அழித்துவிடச் செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் 1313. அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடையே எழுந்து அல்லாஹுவின் வழியில் போர் புரிவதும் அல்லாஹுவை நம்புவதும் செயல்களில் மிகவும் சிறந்ததாகும் என்று கூறினார்கள். அப்போது ஒருவர் எழுந்து, இறை தூதர் அவர்களே, அல்லாஹுவின் வழியில் நான் கொல்லப்பட்டால் என்னை விட்டும் என் குற்றங்கள் மன்னிக்கப்படுமா என்று கூறுங்கள் என்று கேட்டார். ஆம், நீர் பொறுமையானவராகவும் நன்மையை நாடியவராகவும் முன்னோக்கி சென்று பயந்து பின்னோக்கி செல்லாதவராகவும் இருக்கும் நிலையில் நீர் கொல்லப்பட்டால் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்னர் நீர் என்ன கேட்டீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை திருப்பி கேட்டார்கள். அல்லாஹுவின் வழியில் நான் கொல்லப்பட்டு விட்டால் என் குற்றங்கள் என்னை விட்டு மன்னிக்கப்படுமா என்று கூறுங்கள் என்று அவர் கூறினார். ஆம், நீர் பொறுமையாகவும் நன்மையை நாடியும் முன்னோக்கி சென்று பயந்து பின்னோக்கி செல்லாதவராகவும் நீர் இருந்தால் உண்டு, ஆனால் உம் கடனை தவிர. இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்போதுதான் என்னிடம் கூறினார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1885. ஹதீஸ் 1314. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர், இறை தூதர் அவர்களே, அல்லாஹுவின் பாதையில் நான் கொல்லப்பட்டால் எங்கே இருப்பேன் என்று கேட்டார். அதற்கு, சொர்க்கத்தில் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே அவர் தன் கையில் வைத்திருந்த பேரித்தம்பழங்களை கீழே போட்டு பின்பு போரில் கலந்து கொண்டார். இறுதியில் எதிரிகளால் கொல்லப்பட்டு ஷஹீதானார். முஸ்லிம் 1899. ஹதீஸ் 1315. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் பதிர்களத்திற்கு முன்னதாகவே வந்தார்கள். பின்பு இணை வைப்போர் வந்தனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அருகிலிருந்து கட்டளையிடும் வரை உங்களில் ஒருவர் எதிரியின் பக்கம் முன்னேற வேண்டாம் என்று கூறினார்கள். இணை வைப்போர் மிக நெருக்கமாக வந்தபோது, தோழர்களே, வானங்கள் பூமி அகலத்திற்கு உள்ள சொர்க்கத்தின் பக்கம் புறப்படுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது உமைர் இப்னு ஹுமாமுல் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறை தூதர் அவர்களே, சொர்க்கத்தின் அளவு வானங்கள் பூமி அளவா என்று கேட்டார். ஆம் என்று பதில் கூறினார்கள். அதற்கு அவர் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று கூறினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மகிழ்ச்சி மகிழ்ச்சி என நீர் கூறுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு, இறை தூதர் அவர்களே, அல்லாஹுவின் மீது சத்தியமாக சொர்க்கவாசியாக நான் ஆகிவிட விரும்புவதை தவிர வேறில்லை என்று கூறினார். நிச்சயமாக நீர் அதில் ஒருவராக இருப்பீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்து கூறினார்கள். பின்பு அவர் தன் அம்பு பையில் இருந்து பேரித்தம்பழங்களை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார். பின்பு நான் இந்த பேரித்த மழங்கள் அனைத்தையும் சாப்பிடும் வரை கூட உயிரோடு இருந்தால் அதுவே நீளமான வாழ்க்கைதான் என்று கூறிவிட்டு தன்னிடம் இருந்த பேரித்தம்பழங்களை தூக்கி எறிந்துவிட்டு எதிரிகளுடன் போரிடச் சென்றார். இறுதியில் கொல்லப்பட்டார். முஸ்லிம் 1901. ஹதீஸ் 1316. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சிலர் வந்து, குர்ஆனையும் நபி வழியையும் கற்றுக் கொடுக்கும் சிலரை எங்களோடு அனுப்புங்கள் என்று வஞ்சகமாக வேண்டினர். அன்சாரிகளான நபி தோழர்கள் 70 நபர்களை தேர்வு செய்து அவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். அவர்களை குர்ஆனை தெரிந்தவர்கள், ஓதுபவர்கள் என்று கூறப்படும். அவர்களில் ஹராம் என்ற என் மாமாவும் ஒருவர். இவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், இரவில் தாங்களும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பார்கள், பகலில் தண்ணீர் கொண்டு வந்து பள்ளியில் வைப்பார்கள், விறகு சுமந்து வந்து அதை விற்று உணவு வாங்கி திண்ணை தோடர்களுக்கும் ஏழைகளுக்கும் வழங்குவார்கள். இவர்களைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். அழைத்து சென்றவர்கள் சதி செய்து அவர்கள் ஊரை அடையும் முன்பே அன்சாரிகளை கொன்றுவிட்டார்கள். இறக்கும் முன்பு அந்த அன்சாரிகள், இறைவா, எங்கள் நிலை பற்றி எங்கள் நபிக்கு நீ எடுத்து காட்டுவாயாக, உன்னை நாங்கள் சந்திக்க வந்துவிட்டோம், உன்னை நாங்கள் திருப்தியுற்றோம், எங்களை நீ திருப்தி கொள்வாயாக என்று கூறினார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்களின் மாமா ஹராமின் பின்னே ஒருவன் வந்து ஈட்டியால் குத்தினான். ஈட்டி அவர் வயிற்றுக்கு முன்னே வந்தது. அப்போது காபாவின் இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று அவர் கூறினார். அப்போது மதீனாவில் தம் தோழர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தோழர்களே, உங்களின் சகோதரர்கள் கொல்லப்பட்டு விட்டனர். அப்போது அவர்கள், இறைவா, எங்களை பற்றி எங்கள் நபிக்கு எடுத்து காட்டுவாயாக, நிச்சயமாக நாங்கள் உன்னை சந்திக்க வந்துவிட்டோம், உன்னை நாங்கள் பொருந்திக் கொண்டோம், எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக என்று துவா செய்தார்கள். புகாரி 2801. முஸ்லிம் 677-147. இது முஸ்லிமின் வாசகமாகும். ஹதீஸ் 1317. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் சிறிய தந்தை அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் போருக்கு வராமல் இருந்துவிட்டார். எனவே அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இறை தூதர் அவர்களே, இணை வைப்போருடன் நீங்கள் முதன் முதலில் போரிட்ட போருக்கு நான் வர தவறிவிட்டேன். எனினும் அல்லாஹ் இணை வைப்போருடன் மற்ற போரில் என்னை கலந்து கொள்ள செய்வான். நான் அப்போது எப்படி நடந்து கொள்வேன் என்பதை அல்லாஹ் பார்ப்பான் என்று அவர் கூறினார். அதுபோன்றே அடுத்து வந்த உஹது போரில் கலந்து கொண்டார். உஹது போர் வந்த போது முஸ்லிம்கள் சிதற ஆரம்பித்தனர். அப்போது அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறைவா, இவர்கள் செய்தவற்றிலிருந்து நான் மன்னிப்பு வேண்டுகிறேன், இணை வைப்போர் செய்தவற்றிலிருந்து நான் நீங்கிக் கொள்கிறேன் என்று கூறி போர்க்களத்தை நோக்கி முன்னேறினார். அப்போது வழியில் சாயத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்தார். சாயத் இப்னு முஆதே, நதரின் இறைவன் மீது ஆணையாக, இதோ உஹது மலையில் இருந்து சொர்க்கத்தின் நறுமணத்தை நான் காண்கிறேன் என்று அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார். பின்னர் ஒரு சந்தர்ப்பத்தில் இது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறும்போது, இறை தூதர் அவர்களே, அவர் செய்தது போல் செய்திட நான் இயல மாட்டேன் என்று கூறினார். அவரை வாளால் வெட்டியோ, ஈட்டியால் குத்தியோ, அம்பால் குத்தியோ என 80-க்கும் மேற்பட்ட காயம் இருந்த நிலையில் அவரை கண்டோம். இணை வைப்போர் அவரை குதறி கொண்ட நிலையில் அவரை கண்டோம். அவரது சகோதரி அவரின் விரல் நுனிகளின் மூலமாக அடையாளம் கண்டார். இவர், அதாவது அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அவர்கள் விஷயத்திலும் இவர் போன்றோர் விஷயத்திலும் தான் பின்வரும் குர்ஆன் வசனம் இறங்கியது என நாங்கள் எண்ணிக்கொண்டோம். இறை நம்பிக்கையாளர்களில் சில ஆண்கள் உள்ளனர். அல்லாஹுவிடம் ஒப்பந்தம் செய்ததை அவர்கள் நிறைவேற்றினர். மேலும் போரில் இறக்க வேண்டும் என்ற தங்களின் நேர்ச்சியை நிறைவேற்றியவர்களும் அவர்களில் உண்டு. அதை எதிர்பார்த்து காத்திருப்போரும் உண்டு. தங்களின் உறுதியில் அவர்கள் சிறிதும் மாறவே இல்லை. 33:23 என அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். புகாரி 2805. முஸ்லிம் 1903. இது பாடம் 11 ஹதீஸ் 109 உள்ளது. ஹதீஸ் 1318. சமூரா ரதியுல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நேற்று இரவு இரண்டு மனிதர்கள் கனவில் என்னிடம் வந்தனர். இருவரும் என்னை மரத்தில் ஏற்றிவிட்டனர். அதன் பின்னர் மிகவும் அழகான மிகவும் சிறப்பான மாளிகைக்கு இருவரும் என்னை அழைத்து சென்றனர். அதைவிட அழகான மாளிகையை நான் பார்த்ததே இல்லை. இந்த வீடுதான் இறை வழியில் உயிர் தியாகம் செய்தோரின் வீடாகும் என்று அந்த இருவரும் கூறினர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2791. இது நீண்ட ஹதீஸின் ஒரு பகுதியாகும். அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் நிறையவே உள்ளன. இன்ஷா அல்லாஹ் பொய் பேசுவது கூடாது என்ற பாடத்தின் கீழ் இந்த ஹதீஸ் வரும். ஹதீஸ் 1319. அனஸ் ரதியல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹாரிசா இப்னு சுராகா ரதியல்லாஹும் அவர்களின் தாயார் உம்மு ரபியு பின் பரா ரதியல்லாஹும் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இறை தூதர் அவர்களே, என் மகன் ஹாரிசா பற்றி எனக்கு கூறுங்கள். பத்ர் போரில் அவன் கொல்லப்பட்டு விட்டான். அவன் சொர்க்கத்தில் இருந்தால் நான் பொறுமையாக இருப்பேன். அவ்வாறு இல்லாவிட்டால் அவனுக்காக நான் அழுது கொண்டே இருப்பேன் என்று கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹாரிசாவின் தாயாரே, சொர்க்கத்தில் பல சொர்க்கம் உண்டு. நிச்சயமாக உமது மகன் மிக உயர்ந்த ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் உள்ளார் என்று கூறினார்கள். புகாரி 2809. ஹதீஸ் 1320. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் தந்தை அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போரில் சின்னாபின்னமாக்கப்பட்டார். அவரின் உடல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்பட்டு அவர்கள் முன் வைக்கப்பட்டது. அப்பொழுது நான் துணியால் மூடியிருந்த அவரின் முகத்தை திறந்து பார்க்க சென்றேன். என் உறவினர் என்னை தடுத்து விட்டனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வானவர்கள் தங்களின் இறக்கைகளால் அவருக்கு நிழல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார்கள். புகாரி 2816, முஸ்லிம் 2471. ஹதீஸ் 1321. சஹல் இப்னு ஹுனைஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை வழியில் மரணம் அடைய வேண்டி அல்லாஹ்விடம் ஒருவர் உண்மையாகவே கேட்டால், அவர் தன் படுக்கையில் சாதாரணமாக இறந்து விட்டாலும் இறை வழியில் மரணித்த தகுதியை அவருக்கு அல்லாஹ் வழங்குகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1909. ஹதீஸ் 1322. அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் ஒருவர் உண்மையில் இறை வழியில் இறக்க விரும்பி அம்மரணத்தை வேண்டி அல்லாஹுவிடம் துவா செய்கிறாரோ, அவர் அதை, அதாவது அம்மரணத்தை அடையாவிட்டாலும் அந்த பதவி கொடுக்கப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1908. ஹதீஸ் 1323. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் ஒருவர் எறும்பு கடியின் காரணமாக அடையும் வேதனையை போன்றே இறை வழியில் மரணத்தை அடைந்தவர் மரண வேதனையை அடைவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 1668. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1324. அப்துல்லாஹ் இப்னு அபி அவ்ஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை போர்க்களத்தில் சந்தித்த ஒரு நாளில் சூரியன் நடு உச்சியிலிருந்து மேற்கே சாயும் வரை காத்திருந்தார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடையே எழுந்து நின்று உரையாற்றினார்கள். மக்களே, எதிரிகளை சந்திக்க விருப்பம் கொள்ளாதீர்கள். அல்லாஹுவிடம் ஆரோக்கியத்தை கேளுங்கள். அவர்களை நீங்கள் சந்தித்தால் பொறுமை கொள்ளுங்கள். நிச்சயமாக சொர்க்கம் வாள்களின் நிழல்களுக்கு கீழே உள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு, பின்பு, இறைவா, வேதத்தை இறக்கியவனே, மேகங்களை நடத்துபவனே, எதிரிகளை தோற்கடிப்பவனே, அவர்களை தோற்கடிப்பாயாக, அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக என்றும் கூறினார்கள். புகாரி 3025, முஸ்லிம் 1742. ஹதீஸ் 1325. சஹல் இப்னு ஸாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இரண்டு துவாக்கள் ஏற்கப்படாமல் இருப்பதில்லை அல்லது மறுக்கப்படுவது மிக குறைவாக உள்ளது. ஒன்று, பாங்க் கூறும் நேரத்தில், அதாவது பாங்க் சொன்ன பிறகு செய்யப்படும் துவா. இரண்டு, எதிரிகளுடன் போரிடும் போது கேட்கப்படும் துவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 2540. ஹதீஸ் 1326. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரின் பொழுது, இறைவா, நீயே எனக்கு ஆதரவு தருபவன், நீயே எனக்கு உதவுபவன், உன் மூலமே நான் செல்கிறேன், உன் மூலமே நான் வருகிறேன், உன் உதவியை கொண்டே எதிரிகள் மீது தாக்குதல் தொடுக்கிறேன், உன் உதவியை கொண்டே நான் போர் செய்கிறேன் என்று கூறுவார்கள். அபூ தாவூத் 2632, திருமிதி 3584. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1327. அபு மூசா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகள் பற்றி அறிந்தால், அல்லாஹும இன்ன நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம் என்று கூறுவார்கள். அபு தாவூத் 1537. துவாவின் பொருள், இறைவா, உன்னை அவர்களின் எதிரில் நாங்கள் நிறுத்துகிறோம், மேலும் அவர்களின் தீமைகளிலிருந்து உன்னிடம் நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம். ஹதீஸ் 1328. அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மறுமை நாள் வரை குதிரையின் நெற்றியில் நன்மையை ஆக்கப்பட்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2849, முஸ்லிம் 1871. ஹதீஸ் 1329. உர்வா அல் பாரிகி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மறுமை நாள் வரை குதிரையின் நெற்றியில் நன்மை ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த நன்மை நற்கூலி மற்றும் போரில் கிடைக்கும் தளவாட சாமான்களாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2852, முஸ்லிம் 1873. ஹதீஸ் 1330. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டும் அவனது வாக்குறுதியை உண்மைப்படுத்திடவும் அல்லாஹுவின் வழியில் செல்ல குதிரையை தயாராக வைத்துக் கொண்டவருக்கு அந்த குதிரை உண்ணும் உணவு, குடிக்கும் நீர் மற்றும் அதன் கழிவுப் பொருட்கள் அனைத்தும் மறுமை நாளில் அவரின் நன்மைகளாக அவரது தராசு தட்டில் வைக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2853. ஹதீஸ் 1331. அபு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் மூக்கணாங்கயிறு கட்டப்பட்ட ஓர் ஒட்டகையை கொண்டு வந்து, இது அல்லாஹுவின் வழியில் பயன்படுத்தப்பட வேண்டியதாகும் என்று கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மறுமை நாளில் இதற்காக உமக்கு 700 ஒட்டகைகள் உண்டு, அவை அனைத்தும் மூக்கணாங்கயிறு போடப்பட்டதாக இருக்கும் என்று கூறினார்கள். முஸ்லிம் 1892. ஹதீஸ் 1332. அபு ஹம்மாத் உக்பா இப்னு ஆமீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் இயன்ற அளவுக்கு பலத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக பலம் என்பது அம்பு எய்துவதாகும், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக பலம் என்பது அம்பு எய்துவதாகும், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக பலம் என்பது அம்பு எய்துவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்தவாறு கூறினார்கள். முஸ்லிம் 1917. ஹதீஸ் 1333. அபு ஹம்மாத் உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களுக்கு பல நாடுகள் வெற்றியாக கிட்டும், உங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், எனினும் அம்பு எய்தும் பயிற்சியில் உங்களில் ஒருவர் இயலாதவராகிட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1918. ஹதீஸ் 1334. அபு ஹம்மாத் உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அம்பு எய்துவதை கற்றுக்கொண்டு பின்பு அதை எவர் விட்டு விடுகிறாரோ அவர் நம்மை சேர்ந்தவர் அல்லர், அல்லது அவர் நமக்கு மாறு செய்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1919. ஹதீஸ் 1335. அபு ஹம்மாத் உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஓர் அம்பு மூலம் மூன்று பேரை சொர்க்கத்தில் அல்லாஹ் நுழைய செய்கிறான். ஒன்று, நன்மை நாடி அம்பை செய்தவர். இரண்டு, அதனை எய்தவர். மூன்று, அதனை எய்பவருக்கு கற்றுத்தருபவர். மேலும் அம்பு எய்துங்கள், குதிரை சவாரி செய்யுங்கள். நீங்கள் அம்பெய்வது நீங்கள் குதிரை சவாரி செய்வதை விட மிக விருப்பமானதாகும். அம்பு எய்வதை விருப்பமாக கற்றுக்கொண்டு பின்னர் அம்பு எய்வதை விட்டுவிட்டால் அவர் ஓர் அருட்கொடையை விட்டுவிட்டவராவார், அல்லது நன்றி மறந்தவராவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 2513. ஹதீஸ் 1336. சல்மா இபின் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அம்பு பயிற்சி செய்து கொண்டிருந்த மக்களை கடந்து சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்மாயில் நபியின் வாரிசுகளே, அம்பெய்துங்கள், நிச்சயமாக உங்களின் தந்தை அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அம்பெய்துபவராக இருந்தார் என்று கூறினார்கள். புகாரி 3373. ஹதீஸ் 1337. அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் வழியில் ஒருவர் அம்பெய்தினால் அவருக்கு ஓர் அடிமையை உரிமை விட்ட நன்மை உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 3965. திருமிதி 1638. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1338. அபு யஹ்யா என்ற ஹுரைம் இப்னு ஃபாத்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் வழியில் ஒருவர் செலவு செய்தால் அவருக்கு 700 மடங்கு நன்மை எழுதப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 1625. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1339. அபு சாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் வழியில் இருக்கும் பொழுது ஒரு நாள் நோன்பு வைக்கும் ஓர் அடியானின் முகத்தை 70 ஆண்டுகளுக்கு நரகத்தை விட்டும் அல்லாஹ் தூரமாக்கி வைப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2840. முஸ்லிம் 1153. ஹதீஸ் 1340. அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் பாதையில் உள்ள பொழுது ஒருவர் நோன்பு வைத்தால் வானம் பூமிக்கிடையே உள்ள தூரம் போல் அல்லாஹ் அவருக்கும் நரகத்துக்கும் இடையே தூரமாக்கி வைப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 1624. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1341. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் வழியில் போர் செய்யாமலும் தன் மனதில் போர் பற்றி எண்ணாமலும் ஒருவர் இறந்துவிட்டால் அவர் நயவஞ்சகத்தின் ஓர் பிரிவின்படி இறந்தவராவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1910. ஹதீஸ் 1342. ஜாபிர் ரதியல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ஒரு போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறினார்கள், நிச்சயமாக மதீனாவில் சிலர் உள்ளனர், நீங்கள் எங்கு சென்றாலும் எந்த ஓடையை கடந்தாலும் அவர்களும் உங்களோடு இருப்பார்கள், அவர்களை நோய்தான் போருக்கு வராமல் தடுத்து விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு அறிவிப்பில் சங்கடம் அவர்களை தடுத்தது என்று உள்ளது. மற்றொரு அறிவிப்பில் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களோடு அவர்களும் கூட்டாளிகளாக இருக்கின்றனர் என்று உள்ளது. முஸ்லிம் 1911. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து புகாரி 2839 உள்ளது. ஹதீஸ் 1343. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். இறை தூதர் அவர்களே, ஒருவர் போரில் கிடைக்கும் பொருட்களுக்காக போரிடுகிறார், இன்னும் ஒருவர் தன் பெயர் புகழப்பட வேண்டும் என்பதற்காக போரிடுகிறார், மற்றொருவர் தன் தகுதியை காட்டுவதற்காக போரிடுகிறார். மற்றொரு அறிவிப்பில் ஒருவர் வீரத்தை வெளிக்காட்ட போரிடுகிறார், மற்றொருவர் ரோஷத்தை வெளிப்படுத்த போரிடுகிறார் என்று உள்ளது. மற்றொரு அறிவிப்பில் ஒருவர் கோபத்திற்காக போராடுகின்றார் என்று உள்ளது. இவர்களில் அல்லாஹுவின் வழியில் போரிடுபவர் யார் என்று அவர் கேட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவர் அல்லாஹுவின் சொல் உயர்வதற்காக போரிடுகிறாரோ அவரே அல்லாஹுவின் வழியில் உள்ளவராவார் என்று கூறினார்கள். புகாரி 2810, முஸ்லிம் 1904. ஹதீஸ் 1344. அப்துல்லாஹி பின் அம்ர் பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு படையோ அல்லது ஒரு அணியோ போரில் கிடைத்த வெற்றி பொருட்களுடன் நலமுடன் வந்தால் அது தங்களின் நற்கூலிகளில் 1/3 அடைந்தவர்களாவர். ஒரு படையோ அல்லது ஒரு அணியோ போரில் பொருட்களும் கிடைக்காமல் பல சிரமங்களும் அடைந்து வந்தால் அவர்களின் நற்கூலி முழுவதும் மறுமையில் அவர்களுக்கு கிடைத்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1906. ஹதீஸ் 1345. அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இறை தூதர் அவர்களே, சுற்றுலா செல்ல எனக்கு அனுமதி தாருங்கள் என்று ஒருவர் கேட்டார். என் சமுதாயத்தில் சுற்றுலா என்பது அல்லாஹுவின் வழியில் அறப்போர் புரிவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபு தாவூத் 2486. ஹதீஸ் 1346. அப்துல்லாஹி பின் அம்ர் பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், போரிலிருந்து வருவதும் போர் செய்வது போன்றே ஆகும். அதாவது போர் செய்துவிட்டு வீடு திரும்பும் போது அவர் அல்லாஹுவின் வழியிலேயே உள்ளார், அவருக்கு அதன் நற்கூலி உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 2487. ஹதீஸ் 1347. சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தபூக் போரிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நோக்கி வந்தபோது அவர்களை மக்கள் எதிர்கொண்டு வரவேற்றனர். சனியத்துல் வதா என்ற இடத்தில் சிறு குழந்தைகளுடன் சேர்ந்து நானும் அவர்களை வரவேற்றேன். அபு தாவூத் 2779. மற்றொரு அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சனியத்துல் வதா என்ற இடத்தில் இருந்து குழந்தைகளுடன் சேர்ந்து வரவேற்க சென்றோம். புகாரி 3083. ஹதீஸ் 1348. அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் போரில் கலந்து கொள்ளவில்லையானால் அல்லது போருக்கு செல்பவருக்கு ஆதரவு தரவில்லையானால் அல்லது அவரின் குடும்பத்தாருக்கு நல்லவற்றில் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லையானால் அவரை அல்லாஹ் மறுமை நாள் வரும் முன்பே கடும் சோதனையால் பிடிப்பான். என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 2503. ஹதீஸ் 1349. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இணை வைப்பவர்களிடம் உங்களின் உடல் பொருள் நாவின் மூலம் அறப்போர் புரியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 2504. ஹதீஸ் 1350. அபு அம்ரு மற்றும் அபு ஹக்கீம் நோமா நிபுன் முகர்ரிம் ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் போரில் கலந்து கொண்டிருக்கிறேன். முற்பகலில் அவர்கள் போர் செய்யவில்லையானால் சூரியன் உச்சியிலிருந்து சாயும் வரை மற்றும் காற்று வீசும் வரை அல்லாஹுவின் உதவி வரும் வரை போரை பிற்படுத்துவார்கள். அபூ தாவூத் 1655. திருமிதி 1613. இது ஹசன் ஜஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1351. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எதிரிகளை சந்திக்க விரும்பாதீர்கள், அல்லாஹுவிடம் ஆரோக்கியத்தை கேளுங்கள். ஒருவேளை நீங்கள் எதிரிகளை சந்தித்தால் பொறுமையுடன் நடந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3026. முஸ்லிம் 1742. ஹதீஸ் 1352. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியோர் அறிவிக்கின்றார்கள், போர் என்பது தந்திரமும் ஏமாற்றுதலும் உள்ளதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3029. 3030. முஸ்லிம் 1739. 1740.